بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் வாழ்வு தரும் படிப்பினை என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நம்ம பெற வேண்டிய பல்வேறு பாடங்கள்ல ஒரு சில பாடங்களை இந்த உரையில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா என்ற இரண்டாவது அத்தியாயத்தின் 137வது வசனத்துல சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈமானுக்கு எடுத்துக்காட்டு, ஈமானுக்கு முன்மாதிரி சஹாபாக்கள். குர்ஆனுடைய வசனம் ஃபயின் ஆமனூ பிமிஸ்லிமா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவு ஃபயின் ஆமனூ பிமிஸ்லிமா ஆமன்தும் பிஹி. நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டால். நீங்கள் யாராவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சஹாபாக்கள. ஃபயின் ஆமனூ பிமிஸ்லிமா ஆமன்தும் பிஹி. நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் ஃபகத் இஹ்ததவு, நிச்சயமாக அவர்கள் ஹிதாயத்தை பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஹிதாயத்தை பெற வேண்டும், நேர்வழியை பெற வேண்டும், இந்த ஹிதாயத்தின் மூலமாக சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்குடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரியுடைய ஈமான நம்முடைய ஈமான் ஆக்கிக்கிறோம் என்பதற்கு இந்த வசனம் அழகான ஆதாரம். அது மட்டும் இல்லாம திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபா என்ற 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் சில சஹாபாக்களுடைய நற்பண்புகளை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்ட முஹாஜிர்கள், ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்ட அன்சாரிகளை அல்லாஹ் புரிந்து கொண்டான். யாரை அல்லாஹ் புரிந்து கொண்டானா? ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்ட அன்சாரிய சஹாபாக்களை, ஈமான் கொள்வதை முந்திக் கொண்ட முஹாஜிர் சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் மாத்திரம் அல்ல, வல்லதீ நத்தபாவும் இஹ்சானின் ரழியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. அந்த சஹாபாக்கள் செய்த நல்ல விஷயங்களை யாரு பின்பற்றாங்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். சஹாபாக்களை மாத்திரம் அல்லாஹ் புரிந்து கொள்ளவில்லையாம், யாரையும் சேர்த்து அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். வல்லதீ நத்தபாவும், யார் அந்த சஹாபாக்களை பின்பற்றினாங்களோ எந்த விஷயத்துல, இஹ்சானின் நன்மைகளில் நல்லறங்களில் யாரு சஹாபாக்களை பின்பற்றினாங்களோ ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான். அவர்களுக்காக ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அவர்களுக்காக சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த சுருக்கத்துக்கு கீழே சதா ஆறுகள் ஓடிய வண்ணமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான. அப்ப என் அருமைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்கள் செய்த சில நன்மைகளை நீங்களும் செய்யுங்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரி என்பதற்கு இந்த நூறாவது தௌபாவுடைய நூறாவது வசனம் அழகான ஆதாரம். அந்த அடிப்படையில சஹாபாக்களுடைய சில நற்பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பு என்ன என்று சொன்னால், சஹாபாக்கள் பேராசப்பட்டது இல்ல. துனியா விஷயத்துல, உலக விஷயத்துல, பொருளாதாரங்கள் காசுபல விஷயத்தில் சஹாபாக்கள் என்ன செஞ்சது இல்ல, பேராசைப்பட்டது இல்லை. இன்றைக்கு நாம் இருக்கிறோமா இல்லையா, அல்லாஹு தாலாவது நமக்கு எவ்வளவு அல்லாஹ் தள்ளி தந்துகிட்டு இருக்கிறான். எவ்வளவுதான் அள்ளி அள்ளி அல்லாஹ் தந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு பத்தல பத்தல, இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று ஆசைப்படுகிறோமா இல்லையா. குடுப்பதற்காக சதக்கா சக்காத்து செய்ய கஞ்சனாக இருக்கிறோமா இல்லையா. சஹாபாக்கள் இது மாதிரி இருக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்களா அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து பேராசப்படாம அல்லாஹ்வுடைய பாதைகளை வந்து வாரி வாரி வழங்கினாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுடைய பல்வேறு நல்ல பண்புகள்ல ஒரு முக்கியமான பண்பு, நீங்கள் பேராசை கொள்ளக்கூடாது. பேராசை கொள்வது இஸ்லாத்தில் பாவம் என்பதற்கு சில செய்திகள் உங்களுக்கு ஞாபகம் போட்ட திருமறை குர்ஆன்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா, சூரத்து தகாசுர். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் உங்களை தூரமாக்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, எது உங்களை அழித்து விட்டது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் எது தூரமாக்கி விட்டது என்று சொன்னால், அத்தகாசுர் அரபியில கதீர் என்றால் அதிகமானது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கதீர் என்றால் அதிகமானது, தகாசுர் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று பேராசை கொள்வது. அப்ப பேராசை கொள்வது என்ன செய்துவிட்டது, உங்களை அழித்து நரகப்படுகுழியிலே தள்ளிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டான. அவ பேராசை கூடாது என்பதற்கு இந்த வசனம் அழகான ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுறாங்க. சஹாபாக்கள் ஒன்று கூட்டி அந்த சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, மனுஷன் வந்து ரொம்ப பேராசப்படுறான், ஆலமின் மக்கள் பேராசப்படுறாங்க. எந்த அளவுக்கு மனுஷன் பேராசப்படுவான் அப்படின்னு சொன்ன, பொருளாதார விஷயத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு தங்க ஆறை அல்லாஹ் கொடுத்தானே, ஒருத்தனுக்கு சொந்தமா என்ன ஓடுது, தங்க ஆறே ஓடுது. அப்ப தங்காரே சொந்தமாக ஒருவனுக்கு ஓடினால் அவன் ஆசைப்படுவானா, எனக்கு ரெண்டாவது தங்க ஆறு வேணும் என்று அவன் ஆசைப்படுவான். அவனுக்கு ரெண்டாவது தங்க ஆறை அல்லாஹ் கொடுத்து விட்டால் என்ன செய்வானா, மூணாவது தங்க ஆறு வேணும் என்று ஆசைப்படுவான். அப்ப பொருளாதார இந்த மோகத்திற்கு, இந்த ஆசைக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் எச்சரிக்கை செய்யறாங்க. லா யம்லஹு ஃபாஹு இல்லா துராப், அவர்களுடைய வாயை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது. இந்த பேராசைய எது வந்து நிரப்பும், மண்ணுதான் நிரப்பு. எப்ப நிரப்பு, அவனுக்கு 60 வயசு, 70 வயசு, 80 வயசு. அவன் 80 வயசுல வந்து மூத்தா போறா பாருங்க, 80 வயசுலயே அவனுக்கு பேராசை இருக்கு. நான் வந்து காசு பணங்கள் சேர்த்து எனக்கு பத்தாது, சேர்த்த சொத்து சுகங்கள் எனக்கு பத்தாது, இன்னும் அதிகமா வேணும், இன்னும் அதிகமா சேர்க்கணும் என்று அவன் பேராசைப்பட்டுக் கொண்டிருப்பான். அந்த சமயத்தில் அவனை அல்லாஹ் அழைத்துக் கொள்வான், அவன் மரணித்து விடுவான். அவன் மூத்தா போனவனையே அவனை கபூரில் வைத்து அவன் மேல மண்ணளித்துக்கு போடுறாங்களே, அந்த மண்ணு தான் அவனுடைய பேராசையை வந்து பூர்த்தி செய்யும் என்று ஹதீஸ் வருதா இல்லையா. அப்ப என் அருமை சகோதரர்களே, நல்லவர்களை பொறுத்தவரை, சொர்க்கவாசிகளை பொறுத்தவரை அவர்கள் பேராசை கொள்ள மாட்டாங்கிறதுக்கு இந்த செய்திகள் எல்லாம் தெளிவான சான்று. அது மட்டுமில்லாம சஹாபாக்கள் காசு பணங்கள் விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாங்க, எவ்வளவு ஜாக்கிரதை இருந்தாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று செய்தி ஞாபகம் ஊட்டுறேன். இஸ்லாமிய இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உங்க எல்லாருக்கும் தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வஃபாத்தானாங்க, ஹிஜ்ரி 11வது ஆண்டு அவர்கள் மரணித்து விட்டார்கள். மக்காவுல வந்து நபி ஆகுறாங்க. 40 வயசுல 13 ஆண்டுகள் மக்காவில் இஸ்லாத்தை சொல்றாங்க. 13 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய 53 வயதுல ஹிஜ்ரா என்ற பெயரால் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவிற்கு வந்து 10 ஆண்டுகள் தாவா செய்துவிட்டு ஹிஜ்ரி 11வது ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்துல அவங்க என்ன ஆயிடுறாங்க, அவங்க வந்து ஒபாத் ஆயிடுறாங்க. அவர்கள் ஒபாத்தான பிறகு இஸ்லாமிய முதல் ஹலீபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஏறக்குறைய 2.5 வருஷம் அவங்க ஆட்சி பண்றாங்க. 2.5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு ஹிஜ்ரி 13வது ஆண்டு அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் மரணித்து விட்ட பிறகு 2வது ஹலீஃபாவை அவர்களே தேர்வு செய்து, யார் தேர்வு செஞ்சது, முதல் ஜனாதிபதி முதல் ஹலீஃபா அபூபக்கர் 2வது ஹலீஃபாவை அவங்களே தேர்வு செய்யறாங்க. அவங்களே மக்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க, தன்னுடைய கடைசி நாளில் மரணப்படுக்கையில் கடந்து கொண்டு உமரை கூப்பிட்டு ஹலீஃபாவாக தேர்வு செஞ்சு சஹாபாக்களுக்கு அறிவிச்சிருவாங்க, இவரை நான் ஹலீஃபாவாக தேர்வு செய்து விட்டேன், இவரை நான் ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டேன், நான் வருடித்து விட்டால் இவருடைய வருடத்திற்கு பிறகு இவருடைய கையிலே நீங்கள் பயாத்து செய்து விடுங்கள், இவரை நீங்கள் ஹலீஃபாவாக அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்க வஃபாத்தான பிறகு இஸ்லாமிய 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 13ல வந்து ஹலீஃபா ஆனாங்க பாருங்க. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அவங்க வந்து ஆட்சி பண்றாங்க. ஹிஜ்ரி 23ல அவங்க வந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க என்ற செய்திகளை நீங்கள் வரலாறுகளை பார்க்கலாம். இதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுல அவர்கள் பல நாடுகளை வெற்றி கொண்டாங்க. ஏறக்குறைய நீங்க வரலாறுகளை படித்து பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தின் பாதி நிலப்பரப்பை அவர்கள் ஆண்டார்கள். எந்த அளவுக்கு ஆண்டாங்க, இந்த சவுதி அரேபியாங்கிறோமா இல்லையா, ஜசீரத்துல் அரபு, இந்த மொத்த சவுதி அரேபியா யாரு கையில் இருக்குது, உமருடைய கையில. அதை தாண்டிய இன்னும் பல நாடுகள் என்று சொன்னால் சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், அபிசீனியா, ஈராக்கு, ஈரானு, சிரியா, பாலஸ்தீன, ஆஜர்பைஜான், இது மாதிரியான பல நாடுகளை யார் ஆட்சி பண்றது, உமர் அலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பண்றாங்க. இதுல அன்றைய மிகப்பெரிய வல்லரசு என்பது 1வது வந்து பாரசீக வல்லரசு, 2வது ரோம பேரரசு. இந்த பாரசீகமும் ரோமும் அன்றைக்கு பெரிய ஒரு வல்லரசாக இருந்தது. இந்த பாரசீகம் என்ற மிகப்பெரிய வல்லரசை யாருடைய ஆட்சியில் வந்து வீழ்த்தப்படுகிறது, உமருடைய ஹிலாபத்தில் அந்த பாரசீகம் வீழ்த்தப்பட்டது. பாரசீகம் வீழ்த்தப்பட்டு மதாயினி என்ற அந்த ஊரில் அந்த பாரசீக மன்னர் இருந்தாரே, கிஸ்ரா இருந்தாரே, அவருடைய வாரிகைக்கு போய் அந்த அவர் பாரசீக மன்னருடைய எல்லா விதமான பொருளாதாரங்களை எல்லாம் கனிமத் பொருளாக அள்ளி கொண்டு என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த மன்னருடைய பெரும் பெரும் செல்வங்கள் ஹதீஸுகள் நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்களாங்க, மன்னருடைய செல்வம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்ன ஏராளமான தங்கங்கள் பாரசீகத்தை வெற்றி கொண்டாங்கல்ல, அந்த மன்னரிடத்தில் இருந்த எக்கச்சக்கமான தங்கங்கள், அதே போன்று வில்லி காசுபான அவருடைய மன்னருடைய ஆடை, அவருடைய அந்த கிரீட, அவருக்கு கொடுக்கப்பட்ட கிப்டுகள், இது மாதிரியான காசு பணங்களை தங்கங்களை பாக்குறாங்க. எல்லாவற்றையும் அலிவத்து பொருளாக அள்ளி கொண்டு சஹாபாக்கள் செஞ்சாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவுக்கு வந்துட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாரசீக மன்னருடைய செல்வங்களை எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, இது பாரசீக மன்னருடைய செல்வங்களாக உள்ளன என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா, இவ்வளவு தங்கத்தை ஒருத்த வச்சிருப்பானா, இவ்வளவு இல்லையா, இவ்வளவு காசு பணமா, அவருடைய அந்த விருப்பு இருக்கு, படுத்து தூங்கக்கூடிய விருப்பு அது வந்து பயங்கரமான ரொம்ப வில உயர்ந்த விருப்பா இருக்கு. அதையெல்லாம் சஹாபாக்கள் ஆச்சரியமா தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. இது மாதிரி சஹாபாக்கள் சந்தோஷமாக இருக்கும் போது, சஹாபாக்கள் ஆச்சரியமாக இருக்கும் போது, ஹலீஃபா உமர் மாத்திரம் அந்த கனிமத்து பொருளை பார்த்து அந்த செல்வங்களை பார்த்து அழுதார்கள். எல்லா சஹாபாக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. உண்மையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் அந்த நாளில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யறாங்க, அழுதாங்க என்று வரலாறுகளை பார்க்கிறோம். அவங்க அழுகுறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாட கேட்பாங்க, யா அமீர் அல் மூமினீன், மூமின்களுடைய தலைவரே, இது வந்து ஒரு நன்றிக்குரிய நாளாயிற்று, சந்தோஷமான நாளாயிற்று, இந்த நாளில் உங்களை எது அளவித்தது என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற சஹாபி கேட்கும் போது அதுக்கு ஹலீஃபா பதில் சொல்லுவாங்க, என்னை எது அளவைத்தது என்று சொன்னால் இந்த செல்வங்களை நான் பார்க்கிறேன், இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு மத்தியில போட்டி பொறாமையை ஏற்படுத்தி விடுமோ. யார் யோசிக்கிறது? ஹலீஃபா சொல்றாங்க, இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு மத்தியில போட்டி பொறாமையை ஏற்படுத்தி விடுமோ, இந்த போட்டி பொறாமை நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவை உருவாக்கி விடுமோ, அந்த சண்டை சச்சரவு பிரிவினைகளை உருவாக்கி நம்முடைய பலம் குன்றி விடுமோ என்ற பயம்தான் என்னை அழ வைத்தது என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபா கிட்ட சொன்ன செய்திகளை வரலாற்று கிதாபுகள்ல பார்க்கிறோமே. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, பாரசீகம் வீழ்த்தப்பட்டு பாரசீக மன்னரின் கிசராவுடைய எக்கச்சக்கமான பொருள்கள் எல்லாம் குவியல் குவியலாக தங்கங்கள் எல்லாம் கொட்டப்படுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் போது ஹலீஃபா மட்டும் என்ன பண்ணாங்க? அழுதாங்க. நாம் ஏழைகளாக இருக்கும் போது, நாம் வசதி இல்லாமல் இருக்கும் போது இருந்த அந்த இஹ்லாசு பணக்காரனா போனா மாறி போயிறேன், இந்த பணம் என்பது போட்டி பொறாமையை உருவாக்கிறேன், பணம் என்பது சண்டையை உருவாக்க, பணம் என்பது பிரிவினையை ஏற்படுத்து என்று சொன்னாங்களா இல்லையா? அப்ப என் அருமைய சகோதரர்களே, சஹாபாக்கள் இது மாதிரியான காசு பணங்களை, இந்த ஹலீஃபா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் காசு பணங்களை வந்து பெருசா எதிர்பார்க்கிறதுக்கு இந்த வரலாறு சான்றா சான்று இல்லையா? அதே மாதிரி நீங்க இஸ்லாமிய வரலாறுகளை படிச்சு பாத்தீங்களாக்கு, மிகச்சிறந்த ஒரு சஹாபி சஹத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹத்ங்கிற சஹாபி எப்படிப்பட்ட சஹாபின்னு சொன்னா, பொதுவா உங்களுக்கு நீங்க வரலாறு படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசும்போது ஒரு வார்த்தையை அதிகமா சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? பிதாக்க அபி உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்க ஹதீஸ்களை படிச்சு பார்த்தாலே ஆங்காங்க என்ன செய்ய இந்த வார்த்தைகள் வரும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசும்போது எந்த வார்த்தையை சொல்லுவாங்க? பிதாக்க அபி உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சஹாபாக்கள் சொல்வது அன்றைய வழக்கம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு சஹாபிய பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. எந்த வார்த்தைய? பிதாக்க அபி உம்மி யா ஸஅத், ஸஅதே, உனக்கு என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னாங்க. இந்த சஹாபிய பார்த்து, இந்த ஸஅத் பின் அபி வக்காஸ் என்ற சஹாபிய பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. உஹது போர்க்களத்தில் இவர் வீரமாக போர் செய்த காரணத்தால், அல்லாஹ்வுடைய ரசூலை காப்பாற்றிய காரணத்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போருக்கு பின்னால இந்த ஸஅத் பின் அபி வக்காஸ் என்ற சஹாபியை பார்த்து சொல்லுவாங்க, பிதாக்க அபி வ உம்மி யா ஸஅத், ஸஅதே, என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டே என்று சொன்னாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சஹாபி ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை, பத்து சஹாபாக்களை அடையாளம் காட்டி, இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், அஷரத்துல் முபஷ்ஷரா, இவர்கள் எல்லாம் நடமாடும் சொர்க்கவாசிகள் என்று அறிவிச்சாங்களே. அப்ப நடமாடும் சொர்க்கவாசிகள் என்று அறிவிக்கப்பட்ட பத்து சஹாபாக்கள் இந்த சஹாபியும் ஒருவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பொருளாதார விஷயத்தில் பெருசாக ஆசைப்படல, அவர்கிட்ட வந்து பேராசை இல்ல, எந்த அளவுக்கு இல்லை என்று சொன்ன, அன்றைக்கு வாழ்ந்த பல சஹாபாக்கள், ஏராளமான சஹாபாக்கள் ஏழையான சஹாபாக்கள், ஒரு சில பணக்கார சஹாபாக்கள், ஒரு சில பணக்கார சஹாபாக்கள், இந்த ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு வாழ்ந்த பணக்கார சஹாபாக்கள், இவரும் ஒரு பணக்கார சஹாபி. சுபஹானல்லாஹ், இந்த சஹாபியுடைய தர்மத்தை நீங்க தாராள உணர்த்த நீங்க பாருங்க. இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வருவாரு, வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நிறைய நியமத்துகளை, நிறைய சொத்து சுகங்களை எனக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிறான், இந்த எல்லா செல்வங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில நான் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று பெரிய ஒரு பணக்கார சஹாபி, பெரிய ஒரு பணக்கார சஹாபி மொத்த சொத்தை என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க வச்சுக்கிறீங்க என்று தானம் செய்ய முடிவுகிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடம் சொல்லுவாங்க, இப்படி நீங்க வந்து தானம் செய்யக்கூடாது, இப்படி செய்ய இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. உங்களுடைய மனைவி மக்களை ரோட்டிலே விட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது, முழு சொத்தை நீங்கள் தானம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட வேணான்றுவாங்க. திருப்பி அந்த சஹாபி விடாம கேட்பாரு, யா ரசூலல்லாஹ், இது இஸ்லாத்தில் கூடாது என்று சொன்னால் என்னுடைய சொத்துல மூன்றில் ரெண்டு பங்கை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு பகுதி என்ன செஞ்சுக்கிறேன் நான் வச்சுக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இதுவும் வேண்டாம், இதுவும் இஸ்லாத்துல கூடாது என்று சொல்லுவாங்க. திருப்பி என்ன சொல்லுவார் அந்த சஹாபி சொல்லுவார், யார சொல்லல்லா இதுவும் கூடாதுன்னு சொன்ன சரிபாதியாக நான் பிரித்துக் கொள்வோம். சரிபாதி எனக்கு, சரிபாதி என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா என்று அவர் சொல்லுவாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் வேண்டாம் கூடாதுக்கு வாங்க. அப்ப அந்த சஹாபி கேப்பார், யார சொல்லல்லா, நான் அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய சதக்கா செய்ய விரும்புறேன், நிறைய தர்மங்கள் செய்ய விரும்புறேன், எவ்வளவு அதிகமா செய்யலாம் என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் சஹாபிக்கு சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம் என்று சொன்னால் உங்களுடைய சொத்துல மூன்றில் ஒரு பகுதியை கொடுத்து விடுங்கள், மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் சதக்காவாக கொடுத்து விட்டு மூன்றில் ரெண்டு பகுதியை நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய மனைவி மக்களுக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சஹத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மொத்த சொத்துல மூன்றில் ஒரு பகுதிய அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செஞ்சாரு என்ற இந்த ஹதீஸை ஸஹீஹுல் புகாரியிலே நீங்க பார்க்கலாம். அப்ப என் அருமைய சகோதரர்களே, சஹாபாக்கள்கிட்ட வந்து பேராசை இல்ல, சஹாபாக்கள் வந்து மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி அள்ளி கொடுத்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பட வேண்டிய பல்வேறு பாடங்கள்ல முதல் பாடம் என்பது சஹாபாக்கள்கிட்ட பேராசை இல்லாம இருந்துச்சு, சஹாபாக்கள் நிறைய தர்மங்கள் செஞ்சாங்க, அதே மாதிரி நானும் தர்மங்களை அதிகப்படுத்துவேன், நானும் பேராசை கொள்ள மாட்டேன் என்பதை நீங்கள் முதலில் படித்துக் கொள்வது. இரண்டாவது பாடம் என்ன சொன்ன, சஹாபாக்களுடைய தன்னலக்க, அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, சஹாபாக்களிடத்தில் பெருமை வந்தது இல்லை, சஹாபாக்கள்கிட்ட ஆணவம் வந்தது இல்லை, சஹாபாக்கள் ரொம்ப எளிமையாக ரொம்ப தன்னடக்கமாக சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க என்பதை தான் நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். உதாரணமாக மிகச்சிறந்த ஒரு ஹலீஃபா, இந்த இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தால் பாதி உலகத்தை ஆண்டது யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு கூட அந்த அளவுக்கு பெரிய ஒரு நாட்டை எந்த ஒரு ஜனாதிபதி ஆளல, ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மொத்த சரிபாதி நாட்டை வந்து ஆள்ற, சரிபாதி உலகத்தை வந்து ஆள்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஹலீஃபா, அவ்வளவு பெரிய ஒரு ஜனாதிபதி எவ்வளவு எளிமையா இருந்தாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று செய்தியை ஞாபகம் ஊற்ற, ஹிஜ்ரி 15வது ஆண்டு. அவங்க எப்ப ஆட்சிக்கு வர்றாங்க, எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க, ஹிஜ்ரி 13ல வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. ஹிஜ்ரி 13ல வந்து ஹலீஃபாவாக ஆகிவிட்ட பிறகு ரெண்டே ரெண்டு ஆண்டுகளில அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, பாரசீகத்தை வீழ்த்தினாங்க. பாரசீகத்தை வீழ்த்தி விட்ட பிறகு பலஸ்தீன் இருக்கா இல்லையா, பலஸ்தீனை கைப்பற்றினார்கள். ஒன்னாவது பாரசீகம் என்பது பெரிய ஒரு வல்லரசு, வல்லரசு வீழ்த்தப்பட்ட பிறகு பலஸ்தீன் இருக்கு பாருங்க, பலஸ்தீன் வந்து யார் கண்ட்ரோல் இருந்தது, ரோம பேரரசு கீழே பலஸ்தீனம் இருக்கிறது. பலஸ்தீனத்தையும் இந்த ஹலீஃபாவுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் வீழ்த்துறாங்க. எப்படி வீழ்த்துறாங்க, அமுரு பின் ஆஸ் ரலியல்லாஹுடைய தலைமையில முதல்ல சஹாபாக்கள் போறாங்க, பலஸ்தீனத்தை வந்து முற்றுகையிடுறாங்க, முற்றுகையிட்டு போர் செய்யறாங்க. அதற்கு பிறகு அபு உபைதா பின் ஜர்ராஹ் என்ற இன்னொரு சஹாபி அவங்களுடைய தலைமையில சஹாபாக்கள் போறாங்க. அப்ப ரெண்டு சஹாபாக்களுடைய தலைமையில் ஒன்னாவது சஹாபி யாரு, அமுரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சஹாபி அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு சஹாபாக்களுடைய தலைமையில் கீழ சஹாபாக்கள் பாலஸ்தீனத்துக்கு போய் பாலஸ்தீனத்தை வந்து முற்றுகையிட்டு போர் செஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, பாலஸ்தீனத்தை வந்து கைப்பற்ற முயற்சி பண்றாங்க. பலஸ்தீனை வந்து கைப்பற்ற முயற்சி பண்ணும் போது அந்த பலஸ்தீனத்து மக்களே ஒரு கட்டத்திற்கு பிறகு இறங்கி வந்துடுறாங்க, சமாதானம் ஆயிடுறாங்க. அவங்களே சொல்லிடுவாங்க, இதுக்கு பிறகு எங்களால வந்து போர் செய்ய முடியாது, உங்கள்கிட்ட மோத எங்களுக்கு வந்து சக்தி இல்ல, நாங்க இறங்கி வந்துடுறோம், நம்ம எல்லாம் சமாதானமா போய்க்கிறனா, யாரெல்லாம் எங்களை இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறிக்கொள்ளட்டும், யாரெல்லாம் முஸ்லிம்களாக மாறவில்லையோ அவங்க என்ன செய்வாங்க, ஜிஸ்யா வரி உங்களுக்கு கொடுப்பாங்க, ஜிசியா வரி கட்டி உங்களுக்கு கீழே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை என்ன செஞ்சிருவாங்க, பலஸ்தீன மக்கள் பலஸ்தீன கவர்மெண்ட் ஓபன் பகிரங்கம் அறிவிப்பு செய்வாங்க. அறிவிப்பு செய்து விட்டு ஒரு ஷர்த்தை வந்து முன் வைப்பாங்க. என்ன ஷர்த்து, இந்த பலஸ்தீனத்தை உங்க கண்ட்ரோல நாங்க தருவோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஒப்பந்தம் போடுவோமா இல்லையா? அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கு நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? இந்த பலஸ்தீனம் என்பது ஒரு புனித பூமியாக இருக்கிறது. இந்த புனித பூமி சம்பந்தமாக கையெழுத்து போட உங்க ஹலீஃபாவே வரணும். மதீனாவிலிருந்து உங்களுடைய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனத்துக்கு வரணும். பலஸ்தீனத்துக்கு அவர் வந்து விட்டால் நாங்க என்ன செஞ்சிடறோம், இந்த நாட்டை வந்து விட்டு கொடுத்துறோம் என்று பலஸ்தீன மக்கள் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. இத சொன்னா அன்றைய தளபதி அபு உபைதா பின் தர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை மதீனாவுக்கு ஹலீஃபாவுக்கு சொல்லி அனுப்புவாங்க. சொல்லி அனுப்பினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் மசூரா பண்ணுவாங்க. ரெண்டே ரெண்டு சஹாபாக்கள் இந்த கருத்தை பத்தி கேட்பாங்க. முதல்ல யார்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்ன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, இதே மாதிரி செய்தி வந்திருக்கிற நான் என்ன செய்யட்டேன், பலஸ்தீனத்துக்கு போகட்டுமா வேண்டாமா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான்கிட்ட வந்து மசூரா கேட்பாங்க. கேட்டால் உஸ்மான் சொல்லுவாங்க, இல்ல நீங்க வந்து போக வேண்டாம், நீங்க போக வேண்டாம். நம்ம வந்து அதாவது பெரிய பெரிய நாடுகள் வந்து பாரசீகம் பாரசீகத்தையே கைப்பற்றிய பிறகு பலஸ்தீன் வந்து பெரிய ஒரு நாடு இல்ல, நீங்க போகாமே சஹாபாக்கள் வெற்றி கொள்வாங்க, அதுக்கெல்லாம் நீங்க போக தேவையில்லை என்று உஸ்மான் சொல்ல இரண்டாவது சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்ல நீங்க போயிருங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் ஹலீஃபா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அலியுடைய பேச்சை கேட்கிறாங்க. கேட்டு பலஸ்தீனத்துக்கு போனாங்க. பலஸ்தீனத்துக்கு போகும்போது கலீஃபாவாக மதீனாவுக்கு யாரை நியமிக்கிறாங்க, அலியை நியமிக்கிறாங்க. அலியை வந்து கலீஃபாவா நியமிச்சுட்டு என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு மதீனாவிலிருந்து பலஸ்தீனத்துக்கு வந்து அந்த ஒப்பந்தத்தை போடுவதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனத்துக்கு வந்து போனாங்க. சுப்ஹானல்லாஹ், நீங்க வரலாறுகளை படித்து பார்த்தால் அவங்க பலஸ்தீனத்துக்கு போனாங்களே அது வந்து பெரிய ஒரு ஆச்சரியமே இல்லை. பலஸ்தீனத்துக்கு எப்படி போனாங்க என்ற வரலாறை நீங்கள் படித்து பார்த்தால் உண்மையிலே அற்புதமா ஆச்சரியமா இருக்கு. இப்படி அவங்க போறாங்க, பெரிய ஒரு ஜனாதிபதி, பெரிய ஒரு ஹலீஃபா, ஏறக்குறைய பாதி உலகத்தை ஆளக்கூடிய ஹலீஃபா. அந்த ஹலீஃபா எப்படி போறாங்கன்னு சொன்ன ஒரே ஒரு ஒட்டகத்தை தேர்வு செய்தார். ஒரே ஒரு ஒட்டக, ஒரு அடிமை, குடிப்பதற்காக கொஞ்சம் தண்ணீர், உண்ணுவதற்காக கொஞ்சம் உணவு, அப்ப கொஞ்சோண்டு சாப்பாடு, கொஞ்சம் தண்ணி, ஒரே ஒரு ஒட்டக, ஒரு அடிமையை அழைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, மதீனாவிலிருந்து பலஸ்தீனத்துக்கு போறாங்க. எப்படி போவாங்கன்னு சொன்ன முதல்ல ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தில் ஏறிப்படுவார். அவங்க ஒட்டகத்துல சவாரி செய்வாங்க. அடிமை என்ன செய்வாரு, ஒட்டகத்துடைய கைத்தை பிடிச்சுக்கிட்டே போவாரு. கொஞ்சம் தூரம் போன பிறகு ஹலீஃபா என்ன செய்வாங்கன்னு சொன்ன கீழே இறங்குவாங்க. கீழே இறங்கி அந்த அடிமைட்டு சொல்லுவாங்க, இப்ப நீ மேல ஏறிக்க, நீ மேல ஏறி சவாரி செய்ய நான் என்ன செய்வேன், அந்த ஒட்டகத்துடைய கையில புடிச்சுக்கிட்டு நான் வர்றேன் என்று சொல்ல அந்த அடிமையை மேலே ஏற்றி வைத்து அந்த அடிமை ஒட்டகத்திலே சவாரி செய்த மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறங்கி நடந்து அந்த ஒட்டகத்தின் கையிலை பிடித்து கொண்டு நடந்து கொண்டே வருவார்கள். கொஞ்சம் தூரம் அவரை நடப்பாங்க. அப்புறம் கால் வலிக்கு அடிமைட்டு சொல்லுவாங்க, இப்ப நீ இறங்கிக்க, நான் மேல ஏறிக்கிறேன் என்று மேல ஏறி சவாரி பண்றாங்க. கொஞ்ச நேரம் சவாரி பண்ணாங்க, அப்புறம் சொன்னாங்க, இப்ப நான் வந்து கீழே இறங்கிக்கிறேன், நீ என்ன செய்ய, நீ மேல ஏறிக்க என்று முறை வைத்து இந்த ஹலீஃபாவும் அடிமையும் சவாரி செய்யறாங்க. முறை வச்சு வந்து ஒட்டகத்துடைய கைத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு போறாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்ன மதீனாவிலிருந்து புறப்படும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துல சவாரி செய்யறாங்க. பலஸ்தீனத்துக்கு போய் சேர்றாங்கல, பலஸ்தீனத்துக்கு போய் சேரும் போது சவாரி செய்யக்கூடியவர் யாரு, அடிமை சவாரி செய்வார். பலஸ்தீனத்துக்கு போய் சேருவாங்க. பலஸ்தீனத்துக்கு போய் சேரும் போது அடிமை சவாரி செய்வாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துடைய கைத்தை புடிச்சிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்படுவது மாத்திரமல்லாமல் ஹலீஃபாவை வரவேற்பு கொடுப்பதற்காக சில சஹாபாக்கள் வருவாங்க, வந்தாங்க. இந்த சஹாபி அன்றைய படையின் தளபதியாக இருந்த மிகச்சிறந்த ஒரு சஹாபி, பத்து சுருக்கவாசி ஒரு சுருக்கவாசி சஹாபியாக இருக்கக்கூடிய அபு உபைதா பின் தர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, முன்னாள் தளபதி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, டமாஸ்கஸ் சிரியாவுடைய கவர்னராக இருந்த யசீத் பின் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, இது மாதிரியான சில சஹாபாக்கள் கலீஃபாவுக்கு வந்து வரவேற்பு கொடுப்பேன் என்ற அடிப்படையில் இந்த சஹாபாக்கள் வந்து வருவாங்க. வந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மூணு பெரும் சஹாபாக்களை பார்த்து கடுமையா கோபப்பட்டாங்க. அந்த சஹாபாக்களை பார்த்து அதட்டினார்கள். எப்படி அதட்டுறாங்க? கலீஃபா அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, என் அருமை தோழர்களே, நீங்கள் மதீனாவிலிருந்து இங்கே வந்து இரண்டே இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன, இரண்டு ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து விட்டதா? இதை பார்த்து கண்டிக்கிறாங்க. அந்த சஹாபாக்குடைய ஆடைய பார்ப்பாங்க, கொஞ்சம் விலை உயர்ந்த ஆடையா இருக்கு. அப்ப சஹாபாக்கள் கொஞ்சம் விலை உயர்ந்த ஆடைய அணிஞ்சிருக்கிறனால கலீஃபா அதை பார்த்து கண்டிப்பாங்க, மதீனாவிலிருந்து வந்து ரெண்டே ரெண்டு வருஷம், ரெண்டு வருஷத்துல இவ்வளவு வசதி வந்து விட்டதா, இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து விட்டதா, இவ்வளவு ஆடை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வந்து விட்டதா என்றெல்லாம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்களை வந்து கண்டிக்கிறாங்க. கண்டிச்சது மட்டும் இல்லாம அந்த சஹாபாக்கள் கேட்பாங்க, உங்களுடைய உள்ளம் மாறி விட்டதா? மதீனாவிலிருந்து நீங்கள் வரும்போது எந்த நீயத்தில் நீங்க வந்தீங்களோ அந்த நீயத்து இன்றைக்கு இல்லையா என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெரும் பெரும் சஹாபாக்களை வந்து கண்டிப்பாங்க. கண்டித்தால் சம்பந்தப்பட்ட சஹாபாக்கள் சொல்லி சொன்னாங்க, அமீர் உமின் அவர்களே, எங்களுடைய உள்ளம் மாறவில்லை, உலகம் என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஆடையில் சின்ன ஒரு மாற்றம், இந்த ஆடையின் மாற்றம் என்பது எங்களுடைய உள்ளத்தின் மாற்றம் அல்ல, நாங்கள் ஏன் ஆடையை மாத்தணும், ஆடையில் சின்ன மாற்றத்துக்கு காரணம் நாங்கள் ரெண்டு வருஷமா போர்க்களங்களை சுத்திக்கிட்டே இருக்கிறோம், இந்த போர்க்களங்களில் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, எங்களுடைய ஆயுதங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பழைய ஆடையை விட இந்த ஆடை எங்களுக்கு வந்து வசதியா இருக்குது. அப்ப ஆயுதங்களை பாதுகாக்கத்தான் ஆடைகளில் சின்ன மாற்றமே தவிர ஆடையின் மாற்றம் எங்களுடைய உள்ளத்தின் மாற்றம் அல்ல என்று சஹாபாக்கள் சொல்ல இத வந்து ஹலீஃபா வந்து ஏத்துக்கிட்டாங்க என்ற செய்திகளை இஸ்லாமிய வரலாறுகள்ல பாக்குறோமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் ஹலீஃபாக்கள் எவ்வளவு பெரிய ஹலீஃபாவா இருந்தாரு, எவ்வளவு பெரிய ஆட்சியின் உச்சகட்டத்தில் அவங்க இருந்தாரு, அவங்கள்ட்ட வந்து பெருமை வந்தது இல்ல, அவங்க ரொம்ப எளிமையா இருந்தாங்க, ரொம்ப தன்னடக்கமா இருந்தாங்கிறதுக்கு ஒரு அடிமையை தூக்கி சவாரியில வச்சுக்கிட்டு ஒட்டகத்துல வச்சுக்கிட்டு ஹலீஃபா கைத பிடிச்சிட்டு போனாங்களே, இது சான்று இல்லையா? அதே மாதிரி முதலாவது ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹானல்லாஹ், அவங்க வரலாறை பார்த்தா இன்னும் அற்புதமா ஆச்சரியமா இருக்கு. அவங்க கையில சஹாபாக்கள் பயாத்து பண்ணிடுவாங்க, பயாத்து பண்ண உடனே அந்த முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு குதுபா பண்ணுவாங்க, ஜனாதிபதியுடைய முதல் உரை. குதுபாவை நீங்க படிச்சு பார்த்தா சஹாபாக்கள் எப்படி எவ்வளவுக்கு எளிமையா இருந்தாங்கிறதுக்கு அந்த முதல் குதுபாவே சான்று. என்ன எளிமை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்லாம் கையில பயாத்து செஞ்ச உடனே அவங்கள எல்லாத்தையும் எல்லா சஹாபாக்கள் ஹலீஃபாவா ஏத்துக்கிட்ட உடனே மதீனத்து பள்ளி வாசலுக்கு வந்து அந்த மிம்பர்ல ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மீது அவர்கள் சலாவாத் சொல்லிவிட்டு ஒரு குதுபா பண்ணாங்க. என்ன குதுபா? அதுல சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் இன்னி கது உல்லீது அலைக்கும் வலஸ்து பிஹைரிக்கும் ஃபைன் அஹ்சன்து ஃபைனூனி وَإِنْ أَسَأْتُ فَقَبِّبُونِي أَطِيعُونِي مَا أَطَعْتُ اللَّهَ وَرَسُولَهُ فَإِذَا عَصَيْتُ اللَّهَ وَرَسُولَهُ فَلَا طَاعَةَ لِي فَلَا طَاعَةَ لِي عَلَيْكُمْ என்ற இந்த செய்தியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு வந்து முதல் குத்துபாவா சொன்னாங்க. என்ன அர்த்தம்? ஐயுஹன்னாஸ் மக்களே என்று அழைத்தார்கள். அழைத்து இன்னி கது உள்ளீத்து அலைக்கும், நிச்சயமாக நான் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டு விட்டேன், நானா ஹலீஃபாவா ஆகல, பதவியை நோக்கி நானா போகல, என்னை தேடி பதவி வந்தது, எனவே ஹலீஃபாவாக நான் ஆக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், வலஸ்து பிஹைரிக்கும், நான் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டு விட்டேனே தவிர, ஆனால் வலஸ்து பிஹைரிக்கும், நான் உங்களில் சிறந்தவன் அல்ல, உங்களில் ஹைரானவன் அல்ல. உண்மையிலே அன்னைக்கு பெரிய சிறந்த முதல் சஹாபி அபுபக்கர் தான். அவங்க ஹலீஃபாவை ஆயிட்ட பிறகு தன்னடக்கத்தோடு மக்கள்கிட்ட சொல்றாங்க, வலஸ்து பிஹைரிக்கும், நான் உங்களில் ஹைரானவன் அல்ல என்று சொல்லிவிட்டு அதையும் தாண்டி சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க, என் அருமை தோழர்களே, ஃபயின் அஹ்சன்து ஃபஐனூனி, நான் சொல்வது என்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்யுங்கள். என்னுடைய ஆட்சி அதிகாரம் சரியா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எல்லாரும் எனக்கு வந்து உதவி செய்யுங்க. அதே சமயத்தில் வயின் அசஹது, நானே தவறு செய்து விட்டாலும் ஃபகத்திமூனி, என்னை நீங்கள் சரிபடுத்துங்கள், என்னை நீங்கள் திருத்துங்கள். நான் ஹலீஃபா என்ற காரணத்தால நான் ஒரு தவறு செய்து விட்டால் நீங்கள் என்னை சுட்டி காட்டாமல் விட்டுவிட வேண்டாம், நான் செய்த தவறை எனக்கு நீங்கள் சுட்டி காட்டுங்கள், என்னை நீங்கள் திருத்துங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் எனக்கு எனக்கு நீங்கள் பின்பற்று, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். எதுவரை பின்பற்றுவது, மா அத்அதுல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நான் கட்டுப்படும் வரை நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள். பைதா அசைத்துல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கோ நான் மாறு செய்து விட்டால் ஃபலா தாதலி அலைக்கும், எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம், என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று ஓபனாகவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஹுத்பாவுல சொன்னாங்கன்னு சொன்ன, அப்ப சஹாபாக்களுடைய தன்னடக்கத்திற்கு இந்த ஹுத்பா சான்றா சான்று இல்லையா? இப்படி ஒவ்வொரு செய்திகளை நீங்க பாத்தீங்களாக்கு சஹாபாக்கள் வந்து ரொம்ப எளிமையா இருந்தாங்க என்ற வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அபூபக்கருடைய நீங்க எளிமையை நீங்க பார்த்தா, அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க, அவங்க வந்து உசாமாங்கிற ஒரு சின்ன வயசு சஹாபி, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு ஒரு சஹாபி, அவருக்கு அன்றைக்கு வந்து 17 வயசு, 17 வயது கொண்ட ஒரு சஹாபிய சிரியாவுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு படை திரட்டி தளபதியாக நியமித்து சிரியாவுக்கு அனுப்புறாங்க. உசாமா பின் ஸைதுக்கு வந்து 17 வயசு, அவருக்கு கீழே பெரும்பெரும் சஹாபாக்கள், உமர் போன்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள், சாதாரண வீரர்கள். இவர் யாரு, உசாமா பின் ஸைத், அந்த படையின் தளபதி. அப்படி இருக்கும்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் மதீனா விட்டு வெளியே போயிட்டாங்க. மதீனா விட்டு வெளியே போய் சஹாபாக்களை வந்து அனுப்பி விட்டுட்டு வர்றதுக்காக ஹலீஃபா என்ன செய்வாங்க, கொஞ்சம் மதீனா விட்டு வெளியே போவாங்க. மதீனா விட்டு வெளியே போய் தளபதி உசாமா பின் ஸைத் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக் கொண்டே போவார்கள். எல்லா சஹாபாக்கள் ஒட்டகத்துல சவாரி செஞ்சுட்டு போவாங்க, இந்த உசாமா பின் ஸைத் ஒட்டகத்தில் சவாரி செய்வார். ஆனால் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் மாத்திர என்ன செய்யல, ஒட்டகத்தில் சவாரி செய்யவில்லை. ஒட்டகத்துல சவாரி செய்யாம இவங்க நடந்து போவாங்க. ஹலீஃபா ஜனாதிபதி அபூபக்கர் சித்தீக் நடந்து போவாங்க, உசாமா என்ன செய்வாரு, மேல ஏறி சவாரி செய்வாரு. அப்ப நடந்து போகக்கூடிய ஹலீஃபா உசாமாவுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம், யாரையும் ஏமாத்த வேண்டாம், பெண்களை கொல்ல வேண்டாம், குழந்தைகளை கொல்ல வேண்டாம் என்று போருடைய ஒழுக்கம் என்னவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்குரிய சில ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஹதீஸை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உசாமா பின் ஸைத் என்ன செய்வாங்க, நடந்து கொண்டே சொல்லிக்கிட்டு போவாங்க. அப்படி போகும்போது சவாரி செய்யக்கூடிய உசாமா பாப்பாரு, பார்த்துட்டு ஹலீஃபாட்ட சொல்லுவாங்க, ஹலீஃபா அவர்களே, நீங்களும் உங்க ஒட்டகத்துல ஏறிக்கணுங்க, நீங்களும் ஒட்டகத்துல ஏறி என்ன செய்யுங்க, எனக்கு வந்து உபதேசம் பண்ணுங்க என்று அந்த தளபதி உசாமா சொல்லுவார். அதுக்கு ஹலீஃபா சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து ஒட்டகத்துல ஏறி சவாரி செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொஞ்சம் நடந்தே வர்றேன் என்று சொல்லுவாங்க. அப்புறமா அந்த சஹாபி சொல்லுவாரு, அமீர் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, ஒண்ணு நீங்க ஒட்டகத்துல ஏறிக்கிறீங்க, அல்லது குறைஞ்சபட்ச நான் என்ன பண்றேன், நானும் கீழே இறங்கி நடந்து வர்றேன், ஒண்ணு ரெண்டு பேரும் சவாரி செய்வோம், அது ரெண்டு பேரும் என்ன செய்வோம், இறங்கி நடந்து வருவோம் என்று அனுமதி கேட்க அபூபக்கர் சித்தீக் சொல்றாங்க, இல்ல நான் ஏறவும் மாட்டேன், நீ என்ன செய்யக்கூடாது, இறங்கவும் கூடாது என்று அந்த சின்னஞ்சிறிய வயசு சஹாபி உசாமாவை மேல தூக்கி வச்சுட்டு, நீங்க வயதை நீங்கள் பார்த்தால் அன்றைக்கு உசாமாவுடைய வயது 17 வயது, அபூபக்கர் சித்தீக் எத்தனை வயசு, 61 வயசு. உசாமாவுடைய வாப்பாவை விட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வயதிலும் மூத்தவர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டவரே, அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வந்தாங்கன்னு சொன்ன, இது சஹாபாக்குடைய எளிமைக்கு ஆதாரமா இல்லையா? அப்ப எவ்வளவு காசு வரங்கள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தாலே, எவ்வளவு பெரிய செல்வங்கள், எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள், பதவிகளை அல்லாஹ் கொடுத்தாலே நமக்கு வந்து பெருமை வந்துவிடக்கூடாது, ஆர்வம் வந்துவிடக் கூடாது. சஹாபாக்கள் எவ்வளவு எளிமையா தன்னடக்கமா இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் தன்னடக்கமா இருக்கணுங்கிறதுக்கு இந்த வரலாறு வந்து அடுத்த ஆதாரம். அதே மாதிரி சஹாபாக்கள் விட்டு கொடுத்தாங்க, சகித்து போனாங்க, யாரை யாரும் பழி வாங்கல. எப்படி சஹாபாக்கள் சகிச்சு போனாங்க, விட்டு கொடுத்தாங்கன்னு சொன்ன திருமறை குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுவா, சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 133வது வசனம். அதுல சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஹிஸ்ஸர்ராய் வல்லர்ரா வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின்நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். சொர்க்கவாசிகள் யார் என்று சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். ஹிஸ்ஸர்ராய் வல்லர்ரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அதற்கு தகுந்தார் போல், பணக்காரர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தார் போல், அவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில வந்து சதக்கா செய்வாங்க என்பது முதல் தகுதி. இரண்டாவது தகுதி என்னவா சொன்ன, வல் காலிமீனல் கைர், அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை அடக்கிக்கிட்டு பொறுமையா இருப்பாங்க, இரண்டாவது தகுதி. மூணாவது, வல் ஆஃபீன அனின்நாஸ், அவர்கள் மக்களை பழி வாங்க மாட்டார்கள். யாரை யாரும் பழி வாங்காம சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பரவாயில்லை என்னை வந்து திட்டாரா, அவர் தெரியாம திட்டாரு, என்னை அடிச்சிட்டாரா, தெரியாம அடிச்சிட்டாரு, நான் அவரை பழி வாங்க மாட்டேன். இன்றைக்கு நாம் இருக்கிறோமே இல்லையா, இஸ்லாம்ங்கிற பேருல, குர்ஆன் ஹதீஸ் என்ற பேருல, தௌஹீத்ங்கிற பேருல இன்றைக்கு பழி வாங்க துடிக்கிறோமே, இது சஹாபாக்களுடைய பண்பாடு அல்ல, சொர்க்கவாசிகளுடைய பண்பாடு அல்ல. சஹாபாக்கள் பழி வாங்க துடிக்காமல் சஹாபாக்கள் சகித்து போனாங்க, சஹாபாக்கள் மன்னிச்சு விட்டாங்க. எந்த அளவுக்கு மன்னிக்கிறாங்க, ஒரு சஹாபி ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ஹிஜ்ரி 3வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரை சந்திக்கிறாங்க. உஹது போர்ல சில சஹாபாக்கள் கலந்துகிட்டாங்கல, அதுல வாப்பாவும் மகனே உஹது போர்ல வந்து ஒரு ரெண்டு சஹாபாக்கள் கலந்துகிட்டாங்க. மகனுடைய பேர் வந்து ஹுதைபா, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, மகனுடைய பேர் என்ன, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு. வாப்பாவுடைய பேர் வந்து யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஹுதைபாங்கிற சஹாபியே, யமான்ங்கிற சஹாபியே உஹது போரில் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிரோக செய்வதற்காக உஹது போரிலே கலந்து கொண்டார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், உஹது போருடைய ரிசல்ட் தோல்வியா வெற்றியா, ஆரம்பத்தில் வெற்றி இல்லையா, ரிசல்ட் வந்து ஆரம்பத்தில் சஹாபாக்களுக்கு வெற்றி. சஹாபாக்கள் செஞ்ச சின்ன ஒரு தவறுனால பிறகு என்ன, பயங்கரமான தோல்வி. 70 சஹாபாக்கள் தாறுமாறா ஷைதாக்கப்பட்டாங்க. மக்கள் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டார்கள். புகாரில் வரக்கூடிய ரிவாயத்து, அந்த உச்சகட்ட உகது போரில் முஸ்லிம்கள், இந்து முஸ்லிம்கள், காஃபிர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டார்கள். யாரு முஸ்லிம், யாரு நான் முஸ்லிம் தெரியல. அப்படி தெரியாம இருக்கும் போது சில சஹாபாக்கள் சேர்ந்து ஒரு சஹாபிய காஃபிர் நினைச்சுக்கிட்டு கொள்ள போவாங்க. என்ன சஹாபிய, யமான் என்ற சஹாபி. இந்த வாப்பா மகன் கலந்துகிட்டாங்க, வாப்பா பேர் என்ன, யமான், மகனுடைய பேரு ஹுதைபா. அப்ப ஹுதைபாங்கிற சஹாபி, யமான்ங்கிற சஹாபி. யமானை வந்து சில சஹாபாக்கள் காஃபிரிடு தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்ய போவாங்க, கையில வாளோடு வந்து கொலை செய்ய போவாங்க. கொலை செய்ய போகும் போது அதை யாரு பாத்துருவா, மகன் பாத்துருவான், ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அதை பாத்துருவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க, சஹாபாக்கள் தவறா கணக்கு போட்டாங்க, நம்ம வாப்பாவை கொலை பண்ண போறாங்க என்று புரிந்து கொண்டு இந்த மகன் கதறுவார், ஹுவா அபி அபி, அவர் என் தந்தையாயிற்றே தந்தையாயிற்றே என்று கதறுவார். இந்த சத்த அந்த சஹாபாக்குடைய காதில் போய் விழாது. திருப்பி இந்த சஹாபி சொல்வாரு, ஹுவா முஸ்லிம் முஸ்லிம், அவர் முஸ்லிம் ஆயிற்றே முஸ்லிம் ஆயிற்றே என்றும் கதறினார். அதுவும் இந்த சஹாபாக்குடைய காதல போய் விழல. விழாத காரணத்தால சென்ற சஹாபாக்கள் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஹது போர் களத்தில் வெட்டி கொண்டு விட்டார்கள். இமாம் அலி அல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்தில் சஹாபாக்களாலேயே ஷஹீதாக்கப்பட்டாங்க. யாருடைய கண்ணுக்கு முன்னாலே? மகனுடைய கண்ணுக்கு முன்னாலே பாப்பா வந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க. பாப்பா ஷஹீதாக்கப்பட்டுட்டு கொலை செஞ்ச சஹாபாக்கள் கையில வாளோடு திரும்பி வருவாங்க. வாயில அந்த பாப்பாவுடைய ரத்தம் வந்து சுட்டு தந்தையுடைய ரத்தத்தை தொலைபா பார்ப்பார்கள். பார்த்து விட்டு கொலை செய்த சஹாபாக்கள் கொலை செய்து விட்டு திரும்பி வர்றாங்களே, திரும்பி வந்தவுடன் இந்த மகன் ஹுதைபா சொன்ன முதல் வார்த்தை அந்த சஹாபாக்களை பார்த்து யக்ஃபிருல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. மகன் சொல்கிறார், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நான் உங்களை மன்னித்து விட்டேன், அல்லாஹும் உங்களை மன்னித்து விடுவான். நீங்கள் கொண்டிருக்கிற அவர் வந்து ஒரு காஃபிர் அல்ல, அவர் என் தந்தை, அவர் எமான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் உங்களை போன்று இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வியோக செய்வதற்காக உஹது போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி இந்த செய்தியை இந்த மகன் தான் அந்த சஹாபாக்களுக்கு சொல்வார். சொன்ன உடனே அதிர்ந்து போன சஹாபாக்கள், இது பெரிய ஒரு செய்தி ஆயிடுச்சு, நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த செய்தியை சொல்லுவோம், நம்ம வந்து தீர்வு கேட்போம் என்று ரசூலுல்லாஹ் வரை இந்த செய்தி வந்து போகப்பட போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் மகனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, சஹாபாக்கள் தெரியாம உங்க பாப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, நீ மன்னிச்சது அவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான், இருந்தாலும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்ன, அதாவது என் நஷ்டம் இருக்கு பாருங்க ஈட்டு தொகை, இந்த ஈட்டு தொகைய என் அரசாங்க உனக்கு தரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை என்ன செய்வாங்க, மகன் ஹுதைபாவுக்கு கொடுப்பாங்க. பாப்பாவை கொலை பண்ணிட்டனால 100 ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க, இது நஷ்ட ஈடாக இருக்கிறது, இந்த நஷ்ட ஈட்டை நீ பெற்றுக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 100 ஒட்டகங்களை நஷ்ட ஈடாக கொடுத்தார்கள். அந்த நஷ்ட ஈடாக கொடுத்த உடனே அதை பார்த்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 100 ஒட்டகங்களை பெற்றுக் கொள்வதற்கு என்னை விட தகுதி உள்ளவர்கள், என்னை விட மிஸ்கீன்கள், என்னை விட ஃபக்கீர்கள் இந்த மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த 100 ஒட்டகங்களை மதீனத்து மிஸ்கீன்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள், மதீனத்து ஃபக்கீர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அந்த சஹாபி சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொந்தமான அந்த 100 ஒட்டகங்களை ஏழை எளிய மக்களுக்கு வந்து பங்கு பிரித்து கொடுத்தாங்க என்ற செய்தியையும் இமாம் புகாரியே தன்னுடைய கிதாபில் பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் வந்து எப்படி மன்னிச்சு விட்டாங்க என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா சான்று இல்லையா? அப்ப நம்ம விட்டு கொடுத்து போறனால, நம்ம மன்னிச்சு விடுறனால நம்ம வந்து இறங்கி போயிட மாட்டோம், அது நமக்கு வந்து அவமானம் இல்ல. இன்னும் சொல்ல போனா, நீங்கள் மன்னிக்க கூடிய காரணத்தால், நீங்கள் விட்டு கொடுக்க கூடிய காரணத்தால் உங்களுடைய மதிப்பை அல்லாஹ் உயர்த்துவான், உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தும். அப்படியே ஹதீஸ் வரே இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு பண்றாங்க, மன் தவாலா இல்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்விற்காக யார் விட்டு கொடுத்தாரோ, அல்லாஹ்விற்காக யார் சகித்து போனாரோ, ரஃபஅஹுல்லாஹ், அவரை அல்லாஹ் உயர்த்துவான், அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று ஹதீஸ் வருது. அப்ப குடும்பங்களாக, அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அமைப்பு ஜமாத் இயக்கமாக இருந்தாலும் சரி, நான் வந்து பழி வாங்குவேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னேன் என்று போவது வந்து சரியில்லை. சஹாபாக்கள் எப்படி விட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும், நம்மளும் விட்டு கொடுக்கணும். யாரு விட்டு கொடுக்கிறானோ அவன் தான் சொர்க்கவாசி, யார் விட்டு கொடுக்கவில்லையோ அவன் சொர்க்கவாசி இல்லை என்பதை குர்ஆன்ல வந்து அல்லாஹ் பதிவு பண்றார். அப்ப சஹாபாக்களுடைய 3வது நல்ல பண்பு என்ன, சஹாபாக்கள் வந்து விட்டு கொடுத்து போறாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வது முக்கியமான பண்பு, ஒரு வாக்குறுதியை சஹாபாக்கள் கொடுத்து விட்டால் அது அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, எந்த கட்டத்திலையும் வாக்க வந்து மீறவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுற சூரத்துல் மாயிதா என்ற 5வது அத்தியாயத்தின் முதல் வசனம் என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள், வாக்குறுதியை நீங்கள் மீற வேண்டாம் என்று சொல்லி காட்டுறான். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வாக்குறுதியை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு வரலாறு சொல்லி நான் வந்து முடிச்சிடுறேன், சூடு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கும் வந்து கஷ்டமா இருக்கு, ஒரு வரலாறு சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபி வந்து வாக்கை எப்படி மதிச்சாருங்கிறதுக்கு ஒரு வரலாற்று செய்தி. அபூபக்கர் சித்திக் கூடிய ஆட்சி காலம், அபூபக்கர் சித்திக்கு வந்து ஹலீஃபாவா இருக்கும் போதே அவங்களுடைய படை தளபதி யாரே, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், அபூபக்கர் சித்திக் கூடிய ஆட்சி காலத்துல பல பேர் ஜகாத்தை மறுத்தாங்க, சில பேர் வந்து தன்னை பொய்யாக நபின்னு சொன்னாங்க. உதாரணமாக முஸைலமத்துல் கர்தாபு என்ற ஒருவன் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான், மாலிக் பின் உவைரா என்ற ஒருவன் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான், தலிஹா என்ற ஒருவன் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். இப்படிப்பட்ட பொய் நபிகள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் கூடிய ஆட்சி காலத்தில் கிளம்பிட்டாங்க. இப்படி கிளம்பும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல தாவா அந்த மக்களுக்கு செய்வாங்க, தபால் போடுவாங்க, தாவா எடுபடாதே, தபால் எடுபடாதே, தபால் தாவா எடுபடலன்னு சொல்றதை விடையிலும் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து மதீனாவை நோக்கி படை திரட்டி வந்தார்கள். படை திரட்டி வந்து மதீனத்து முஸ்லிம்களை வந்து அழிக்கணும் என்ற எண்ணத்தோடு வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தனுக்கு எதிராக வந்து சஹாபாக்களை படை திரட்டி அனுப்புவாங்க. யாருக்கு எதிராக? ஒரு பொய் நபி முஸைலமத்துல் கர்தாப் என்ற ஒருவன், முஸைலமாவுக்கு எதிராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு படை திரட்டி என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை அனுப்பினார்கள். அந்த படையின் தளபதி யார், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியா நியமிச்சாங்க. தளபதியா நியமிக்கப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் யமாமாங்கிற அந்த பகுதிக்கு போறாங்க. யமாமாங்கிற ஒரு அந்த பகுதியில பயங்கரமான உச்சகட்டமான போர் நடக்குது. உங்க நீங்க வந்து வரலாறுகளை படிச்சிருப்பீங்க, யமாமா போருக்கு பிறகுதான் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் கூடிய ஆட்சி காலத்துல குர்ஆன் தொகுக்கப்பட்டதா இல்லையா? யமாமாங்கிற போர்ல நிறைய சஹாபாக்கள் சைதாக்கப்பட்டாங்களே, அதிலும் குறிப்பாக நிறைய ஹாவிசாக்கள் சைதாக்கப்பட்டாங்களே, இந்த ஹாவிசாக்கள் எல்லாம் யாருக்கு எதிராக சைதாக்கப்பட்டாங்க, முஸைலமாவுக்கு எதிராக. முஸைலமாவோடு போர் செஞ்சாங்க, பொய் நபியோடு, பொய் நபியோடு செய்த இந்த போர் ஹிஜ்ரி 12வது ஆண்டு நடந்த ஒரு போர் தான். ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த யமாமா போரிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸ்லிம்கள் 1000க்கு மேல, அவனுடைய படையை சார்ந்த ஏறக்குறைய 18000க்கு மேல அவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அப்ப அந்த பக்கம் 18000க்கு மேல, இந்த பக்கம் 1000க்கு மேல வந்து சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்டவனையே ஏறக்குறைய போர் வந்து நடந்து முடியும், போர் நடந்து முடிஞ்சிரும். ஆனால் அந்த யமாமாங்கிற ஊரை சஹாபாக்கள் கைப்பற்றிருக்க மாட்டாங்க. சலாபதி ஹாலிதி பார்ப்பாங்க, அன்னைக்கு நைட்டு பார்க்கும் போது 1000க்கு மேல சஹாபாக்கள், பெரும்பெரும் சஹாபாக்கள், பல ஹாபிசாக்கள் செய்தாக்கப்பட்டிருக்கிறாங்க. 1000க்கு மேல சஹாபாக்கள் வந்து காயப்பட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் வந்து சலாபதி பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டு முடிவு எடுப்பாங்க, நம்ம நாளைக்கு போய் வந்து யமாமாங்கிற அந்த நகரத்துக்கு வந்து கைப்பற்ற வேணாம், ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம். ரெஸ்ட் என்பது சைதாக்கப்பட்ட சஹாபாக்கள் போயிட்டாங்க, காயம் ஏற்படுத்தப்பட்ட 1000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை காப்பாற்றுவோம், அவங்களுக்கு உதவி செய்வோம், அவங்களுக்கு மருத்துவம் செய்வோம் என்ற அடிப்படையில ஒரு நாளை சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி எடுக்கும் போது முஸைலமாவுடைய ஒரு முக்கியமான படை தளபதி, முக்கியமான படை தளபதி முஜா என்ற ஒருவன், இந்த முஜாவை சஹாபாக்கள் கைது செஞ்சிருப்பாங்க. இந்த முஜா என்ன செய்வான்னு சொன்னா, இந்த ஹாலிதுங்கிற சஹாபிட்ட சொல்லுவான், நீங்க நாளைக்கு போய் இமாமாவை கைப்பற்ற வேண்டாம், இன்னும் நிறைய மக்கள், எங்களை சார்ந்த நிறைய மக்கள், நிறைய ஆண்கள் போருக்கு தயாரா இருக்கிறாங்க, நிறைய ஆயுதங்களை குவிச்சு வச்சுக்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் போனால் இன்னும் நிறைய சஹாபாக்கள் வந்து சைதாக்கப்பட்டுருவாங்க என்று ஏதோ நல்ல செய்தி சொல்வது கொண்டு இந்த முஜாங்கிற ஒருத்தர் என்ன செய்யறான், இந்த ஹாலிதுங்கிற சஹாபிட்ட வந்து சொல்லுவான். சொன்ன கடைசியில அவனே ஒரு முடிவுக்கு வருவான், நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்ன, நான் வந்து எங்க ஊருக்கு போறேன், எங்க ஊர் மக்கள்கிட்ட பேசுறேன், எங்க ஊர் மக்கள்கிட்ட பேசி திருப்பி போர் செய்யாம சமாதானமா போயிடலாம், சமாதானத்துக்கு வந்து நானே வந்து முடிவெடுத்துறேன், அவங்களை வந்து ஏத்துக்கிற வச்சிடறேன் என்று அந்த ஊரை சார்ந்த முஸைலமாவும் கொல்லப்பட்டுருவா. முஸைலமா கொல்லப்பட்ட பிறகு அவனுடைய முக்கியமான படை தளபதி முஜா வந்து சொல்லுவான், சொன்னவனை இந்த சஹாபியும் சொல்லுவாங்க, ஆமா நிறைய சஹாபாக்கள் சைதாக்கப்பட்டாங்க, நீ போய் உங்க ஊர் மக்கள்கிட்ட பேசி உங்க ஊர் மக்கள் வந்து ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டா, அதாவது இஸ்லாஹுக்கு வந்துட்டா, நாங்களும் வந்து சமாதானத்துக்கு வந்துடுறோம் என்று சொல்லிடுவாங்க. போய் ஒப்பந்தத்தை பேசுவான், சமாதானத்தை பேசுவான். பேசிட்டு வந்து அவன் சொல்லுவான், இல்ல எங்க மக்கள் வந்து சமாதானத்துக்கு வரல, எங்க மக்கள் போருக்கு ரெடிங்கிறாங்க என்று பொய்யா சொல்லிடுவான். அவன் திருப்பி மறுபடியும் போயிட்டு வருவான், மறுபடியும் போயிட்டு வந்து சொல்லுவான், எங்க ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க நிறைய பேரை கைது பண்றீங்கல்ல, இந்த கைது செய்யப்பட்ட மக்கள்ல முக்காவாசி பேரை விட்டுருங்க, அந்த கனிமத்து பொருள்கள்ல முக்காவாசியை நீங்க திருப்பி கொடுத்துருங்க, முக்கால்வாசி கைதிகளை விடுதலை செய்தால், முக்காலவாசி கனிமத்து பொருளை திருப்பி கொடுத்து விட்டால் என்ன செஞ்சிருவாங்க, எங்க ஊர் மக்கள் சமாதானமா வந்துருவாங்க என்று அவன் சொல்ல, இந்த சஹாபி சொல்லுவாங்க, முக்காவாசி நான் விட மாட்டேன், பாதியை நான் விட்டுறேன், பாதிய கொடுத்துற, பாதிக்கு பதிலாக என்ன செஞ்சிருங்க, சமாதானமா வந்துருங்க என்று சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான், எங்க ஊர் மக்கள் ஏத்துக்கல, முக்காவாசி தான் வேணுங்கிறாங்க, முக்காவாசி கைதிகளை வந்து விடுதலை செய்ய சொல்றாங்க என்று அவன் அடம் பிடிக்க, வழி ரவி எல்லாம் சொன்னா ஒரு ஒப்பந்தமே போட்டுருவாங்க, நான் வந்து முக்காவாசி அனிமத்து பொருளை திருப்பி கொடுத்துறேன், முக்காவாசி அடிமைகளை வந்து விடுதலை செஞ்சிடறேன் என்று ஒப்பந்தம் போட்டு, ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு, முக்காவாசி அடிமத்து பொருளை திருப்பி அவன் கொடுத்து போட்டு, முக்காவாசி அடிமைகளை விடுதலை செய்து விட்டு, மறுநாள் என்ன செய்வாங்க, அந்த யமாமாங்கிற நகரத்துக்கு போய் நகரத்தை வந்து கைப்பற்றுவாங்க. மறுநாள் யமாமாவுக்குள்ள சஹாபாக்கள் போனா ஆண்களே அங்க மிச்சமா இருக்க மாட்டாங்க, ஆயுதங்களே இருக்காது. இவன் சொன்னா பாருங்க, நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆயுதம் இருக்குது, மறுபடியும் போற சஹாபாக்கள் கொல்லப்படுவாங்க என்று சொன்னானே, அது வந்து பொய்யான செய்தி. இந்த சஹாபியை ஏமாத்திருக்கிறான், சஹாபியை ஏமாற்றி சஹாபிய பயமுறுத்தி என்ன செஞ்சிட்டான், பொய் சொல்லி ஏமாத்தி ஒப்பந்தமும் போட வச்சுட்டான், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டாங்க. கையெழுத்து போட்ட பிறகு முக்காவாசி அடிமைகளை விடுதலை செஞ்சு முக்காவாசி அனிமத்து பொருள் திருப்பி கொடுத்தவும் செஞ்சிருவாங்க. செஞ்சிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஏமாத்திட்டானே அப்படின்னு அவனை கூப்பிட்டு கேட்பாங்க. அவன் ஓப்பன சொல்லுவான், ஆமா நான் சொன்னது பொய் தான், எங்க ஊர் மக்களை பாதுகாக்கணும், அவங்க எல்லாம் எங்க குடும்பத்து மக்கள், எங்க குடும்பத்து மக்களை நான் பாதுகாக்க இப்படிதான் செஞ்சேன், நான் செஞ்சது வந்து தவறாக பொய்யாக இருந்தாலும் ஏன் சமுதாயத்துக்காக இந்த வேலையை செஞ்சேன் என்று அவன் சொல்லிவிடுவான். இவங்க தளபதி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆகாரம் என்ன பண்றது, ஒப்பந்தத்தை மீறிடுவோமா, திருப்பி கைது பண்ணிடுவோமா, திருப்பி கனிமத்து போல அள்ளிடுவோமா என்று யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு சஹாபி மதீனாவிலிருந்து ஒரு தபாலை கொண்டு வருவார், தபால கொண்டு வந்து தளபதியிட்ட கொடுப்பாங்க. தளபதி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கலீஃபாவுடைய தபால படிப்பாங்க. கலீஃபாவுடைய உத்தரவுகள் எழுதப்பட்டிருக்கு, யாரையெல்லாம் நீங்க யமாமாவுல கைது செஞ்சீங்களோ எல்லோரையும் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வாருங்கள், யாரை விடுதலை செய்ய வேண்டாம், நீங்கள் எடுத்த கனிமத்து பொருளை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டாம், எல்லா கனிமத்து பொருளை அள்ளி கொண்டு எங்கே வாருங்கள், மதீனாவுக்கு வந்து சேருங்கள் என்று கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தபால் எழுதி கொடுத்து விட்டுருப்பாங்க. கலீஃபாவுடைய தபாலையும் ஹாலிது பாப்பாரு, கலீஃபாவுடைய உத்தரவு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவ ஏமாத்தி கைது போட வச்சுட்டா, திருப்பி கொடுத்து விட்டோம், நம்ம என்ன பண்றது என்று தெரியாமல் தடுமாறும் போது இந்த இவங்க முடிவு பண்ணுவாங்க, தளபதி முடிவு பண்ணுவாங்க, இல்ல நான் ஒப்பந்தத்துக்கு பாதை செய்ய மாட்டேன், திருப்பி நான் யாரையும் கைது செய்ய மாட்டேன், ஏன் மாட்டேன், குர்ஆன்ல எனக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், யா அய்யுல்லதீன ஆமனு ஔஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் ஒப்பந்தம் செய்தால் அதை நிறைவேற்றுங்கள், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற காரணத்தால் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன், அதற்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி இந்த தளபதி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய கட்டளையை கட்டுப்படுறாங்க. இந்த செய்தியை ஹலீஃபாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க, ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை கட்டுப்பட்டாங்க இந்த செய்திகளை இஸ்லாமிய வரலாற்று கிதாபுகள்ல பாக்குறோமே. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, இந்த முஜாஹா வந்து ஒப்பந்தம் பண்ணானே, இந்த ஒப்பந்தம் பொய்யான ஒப்பந்தம், ஏமாத்தி செய்த ஒப்பந்தம், ஏமாத்தி செய்த ஒப்பந்தமா இருந்தாலே கையெழுத்து போட்ட காரணத்தால நான் அது கட்டுப்படுவேன், ஒப்பந்தத்தை மீற மாட்டேன். இந்த சகாபாத்திரம் இருந்தாங்களே, இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு வாக்கு கொடுத்து விட்டால், ஒரு ஒப்பந்தம் செய்து விட்டால், ஒரு உடன்படிக்கை செய்து விட்டால், உடன்படிக்கை மீறுவது இஸ்லாத்தில் கூடாது, அது ஹராமு, அது முனாஃபிக்கின் பண்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அருமை சகோதரர்களே, சஹாபாக்குடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால், குர்ஆனில் சொல்வது போன்று திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபா என்ற 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வது போன்று வல்லதீன அத்தபாஉஹும் பிஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அனுஹு, சஹாபாக்கள் செய்த நல்ல விஷயங்களை யாரு பின்பற்றாங்களோ அவர்களையும் அல்லாஹ் புரிஞ்சு கொள்வான், அவர்களுக்காக அல்லாஹ் சுருக்கத்தை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான. அப்ப நிறைய நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக சஹாபாக்கள் தங்களை வளர்த்துக் கொண்டார்கள். சஹாபாக்கள் எப்படி நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாங்களோ அது மாதிரியான நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆக்குவது மாத்திரமல்லாமல் வரக்கூடிய மாசம் வந்து ரமலான் மாசம். ரமலான் மாசத்தை வந்து ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினோமா நீங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு வருஷ பாவத்தை வந்து உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான், ஒரு வருஷ பாவத்துக்கு பரிகாரமாக இந்த ரமலான வந்து அல்லாஹ் ஆக்குவான் என்றெல்லாம் அலி சொல்றது உங்களுக்கு அதுவும் தெரியும். ரமலான்ல வந்து நீங்க நோன்பு வைக்கணும், உங்களுடைய இறையச்சத்தை வந்து அதிகமாக்கிக்கிறனே, ரமலான்ல வந்து தராவீஹ் தொழுகை வந்து அவசியமா துருவனே, ரமலான்ல நிறைய சதக்கா செய்யணும், ரமலான்ல வந்து நீங்க வந்து உம்ரா பண்ணணும், ரமலான்ல வந்து எல்லா மாசத்திலயும் பொய் சொல்லக்கூடாது, குறிப்பா ரமலான் என்ன செய்யணும் கட்டாயம் பொய் சொல்லக்கூடாது, இன்னும் குறிப்பாக இந்த ரமலானை புனிதப்படுத்தியதே எது புனிதப்படுத்தி திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்ட காரணத்தால இந்த மாதம் வந்து கண்ணியமான மாதம். இந்த மாதத்தில நீங்கள் அதிகம் அதிகமா என்ன செய்யணும் குர்ஆனை ஓதுங்கள். ஒரு ஹதீஸ் வருது, இக்ரவுல் குர்ஆன் இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஏன் தெரியுமா? யாரு குர்ஆனை ஓதுகிறாரோ அவருக்காக நாளை மறுமையில இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும் என்று ஹதீஸ் வரவே. அப்ப நம்ம ஓதக்கூடிய குர்ஆன் அல்லாஹ்விட சிபாரிசு பண்ணு, நம்ம வைக்கிற நோம்புகள் இருக்கு பாருங்க இது வந்து அல்லாஹ்விட சிபாரிசு பண்ணு. யாரு குர்ஆன ஓதுறாங்களோ குர்ஆனை சிந்திச்சு பாக்குறாங்களோ குர்ஆன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்காக குர்ஆன் வறுமையில வந்து அல்லாஹ்விட சிபாரிசு பண்ணு. யாரு வந்து குர்ஆனை ஓதுவது இல்லையோ, யாருக்கு ஓத தெரிவது இல்லையோ, அவங்கள பார்த்து குர்ஆன் வறுமையில் அல்லாட சொல்லுமா அவ அழைக்க, யாரெல்லாம் இவன் என்னை தொடவே இல்லை, என்னை ஓதவே இல்லை, என்னை ஓத தெரியாது, எனவே இவனை மன்னிக்க வேண்டாம், நரக படுகுழியில் இவனை தள்ளுவாயாக என்று குர்ஆன் வறுமையில் என்ன செய்ய சில பேருக்கு எதிராக பதுவா பண்ணு என்று ஹதீஸ் வருது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நாளை மறுமையில் நபிகள் நாயகர்கள் அலிசல்லம் சில பேருக்கு எதிராக பதுவா பண்ணுவாங்க. யாருக்கு எதிராக? யாருக்கு குர்ஆன் ஓத தெரியலையோ, யாரு ஓதலையோ, அவங்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில வந்து பதுவா பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. நாளை மறுமையில இந்த ரசூல் சொல்வார், வக்கால ரசூல் இந்த ரசூல் சொல்வார், யா ரப்பி என்னுடைய ரப்பே இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த இவருடைய சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள், குர்ஆனை ஓதவில்லை, எவர்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்களோ அவர்களை நீயும் புறக்கணித்து விடு, அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டாம், அவர்களை மன்னிக்க வேண்டாம், அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க பதுவா பண்ணுவாங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாசத்தை வந்து எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்களோ, எப்படிப்பட்ட இபாதத்துகளை வந்து செஞ்சாங்களோ அதுபோன்று இபாதத்துகளை இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக நாம் செய்து, நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து, நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, நாளை மறுமையில மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இதுபோன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு ரெண்டு பரிசுகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய பயான்ல சொன்னேன், பொதுவா